உன் கண்மலை பெருமாகிய கர்த்தாவே, உன் வாயின் வார்த்தைகளும் உன் இருதயத்தின் தியானமும் என்ற சிம்மத்தில் பிரதியாக
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு இருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்ட இருக்கிற எனது அருமையான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கூட நான் கிறிஸ்து மூலமாக நன்றியை ஏறெடுத்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், பெங்களூர் பட்டணத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் அவர்களுடைய வாழ்த்துதல்களை கூட இந்த நேரத்திலே என் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறார்கள். நல்ல வேளையாக சகோதரர் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டார், என காலையிலிருந்து சொற்பொழிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அதனால நான் கொஞ்சம் திருப்பவும் அதே சொற்பொழிவை ஸ்டார்ட் பண்ண போறேன். தேவன் தாமே வழி நடத்துவார். நாம் இப்பொழுது படித்த வசனத்தின் பிரகாரமாக இந்த பாடத்தை நான் எடுக்க இருக்கிறேன். மறுபடியும் 1 கொரிந்தியர் 15:34 படிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன்.
பாத்தீங்களா, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க, நீதிக்கு ஏற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். ஏனென்றால் சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே என்று சொல்லியிருக்குது. ஆனா நமக்கு சொல்றப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய நீதி பற்றி அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டு இதை வந்துட்டு பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எப்படி சொல்றாரு அப்படின்ட்டா வெட்கம் உண்டாக சொல்லுகிறதாக பார்க்கிறோம். இது ஒரு சீரியஸா அவர் கொண்டு போறார். நாம் இந்த பாடத்தை நமக்கு எப்படி இருக்கிறது, நம்முடைய அனுதின லைஃப்ல, நம்முடைய அனுதின ஜீவியத்துல நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி பின்பற்றுகிறோம் என்பதை நாம இந்த ஒரு பாடத்தின் மூலமாக ஆராய்ந்து கூட பார்க்கலாம். ஏனென்றால் நாம் எதில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, வி ஆர் இன் த ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய ஒரு பள்ளியில நாம் என்னவாக இருக்கிறோம், என்னவா இருக்கிறோம், மாணவர்களாக இருக்கிறீங்களா, வேத மாணவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா இவர்களை வச்சுதான் தேவன் என்ன பண்ண போறார்னா, வேதம் ஆனவர்களாக இல்லைங்களா, நாளைக்கு ஃபியூச்சர்ல அவருடைய ராஜ்யத்துல எப்படியா இருக்க போறாங்க, வேத மாணவர்களை வேதம் ஆனவர்களாக மாற்றுகிறதுக்கு நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் ஒர்க்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டா, நம்மளே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இல்லைங்களா, அது மட்டும் இல்லாம நீதிபதிகளாக கூட சில காரியங்கள்ல நியாயம் தீர்க்கிறதுக்கு ராஜாக்களாக எதிர்க்கு வைக்கிறார், ஆட்சி பண்ணணும் இல்லைங்களா, கிறிஸ்துவனுடைய சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஆட்சி பண்ணணும், ஆசாரியர்களாக என்ன பண்ணணும், போதிக்கிற வேலை, ஹீலிங்ஸ் இல்லைங்களா, எல்லாரையும் எல்லாவற்றையும் சரி பண்ற அந்த பாவத்தின் சம்பளம், சம்பளமாகிய மரணம் கூட என்ன பண்ணுங்க, சரி பண்ற ஒரு வேலை, சாதாரண வேலை இல்ல, இந்த வேலைக்கெல்லாம் பங்குதாரர்களாக ஆகிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷ காலத்துக்கு முன்னாடியிலிருந்து நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாகவும் அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் நமக்கு நிறைய பாடங்கள் நிறைய கத்து கொடுத்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி கூட நம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாகவும் நியாயாதிபதிகள் மூலமாகவும் நிறைய காரியங்களை நமக்கு நிழலாக அறிவித்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுல சொல்லப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் எப்படி ஃபாலோ பண்ண முடியும், எப்படியாக அதை பர்ஃபெக்டா நிறைவேற்ற முடியும் அப்படின்னு பார்த்தா, வி நோ ஹவு டு வில் ரைட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நமக்கு தெரியும், நம்ம இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுனாலையும் இந்த சத்தியங்களை கேட்கறதுனாலையும் நமக்கு நல்லா தெரியும் எப்படி நல்லத யோசிக்கணும்னு, நல்லாவே தெரியும் இல்லைங்களா, ஆனா எப்படி நல்லத, அந்த யோசிச்ச நல்லத செய்யணுங்கிறது வரப்பத்தான் என்ன ஆகுதுங்க, ப்ராப்ளமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டா. ஏன்னா பைபிள் நம்ம சொல்றதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், இவ்வளவு நேரம் காலையிலிருந்து அநேக காரியங்கள் நம்ம கேட்டோம் பேசணும், ஆனா அதை நிறைவேற்றணுங்கிற ஒரு காரியம் வரப்போ என்ன ஆயிடுதுங்க, நம்மளுடைய லாக் அங்கதான் நம்முடைய தடைகள், நம்முடைய மீறுதல்கள் அங்கதான் வந்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சோ இத வந்துட்டு நம்ம எப்படி கத்துக்க முடியும் அப்படின்னா, இது போன்ற கூட்டங்கள் நம்ம அடிப்படை சத்தியம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்றோங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு அசத்தியத்துக்குள்ள இருந்ததுல இருந்து வெளியே வந்துட்டு இப்ப என்ன பண்றோம், அநேக கூட்டங்கள் சகோதர ஐக்கியங்கள் இதே சத்தியத்துல இருக்கிற இந்த சகோதரர்கள் மத்தியில நாம எல்லாம் கூடி பேசுறப்போ என்ன ஆகுது, கிராஜுவலி கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம் இந்த சத்தியத்திற்குள்ளாக. ஏன்னா அந்த ஃபியூச்சர்ல அந்த வேலை செய்யறதுக்காக நம்மள வளர்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்மளுடைய கிரியைகள் நம்மளுடைய எண்ணங்கள் இது ரெண்டுலையும் மிகப்பெரிய ஒரு வேரியேஷன்ஸ், மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ், மிகப்பெரிய ஒரு தடைகள் இது கூட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய சில கிரியைகள் மூலியமா நம்மளை காட் வந்து ஜட்ஜ் பண்றார் இல்லைங்களா, சில விஷயங்கள்ல டெஸ்ட் பண்றார். ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு அபூரண மனுஷனாக இந்த ஒரு இம்பர்ஃபெக்ட் பாடிஸ்ல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, முழுவதுமாக பூரணமாக சில காரியங்களை நிறைவேற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட பாக்குறோம். அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், நம்மளுடைய சில காரியங்கள் பாக்குறாரு, நம்மளுடைய சில கேரக்டர்ஸ் பாக்குறாரு, நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சு ஒரு காரியம் போறப்ப அந்த காரியம் செய்ய முடியாம ஒரு இம்பர்ஃபெக்ஷன் நம்ம கிட்ட இருக்குதா இல்லைங்களா, இல்லைங்களா? ஒரு காரியம் செய்யலாம்னு நினைச்சு போவோம், ஆனா அதை செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுடைய இம்பர்ஃபெக்ஷன் அதுதான் நம்ம கிட்ட இருக்கிறத ஒரு மிகப்பெரிய தடையாக கூட இருக்கிறது. ஆனா தேவன் அதை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்மளுடைய இருதயத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கிறார், நம்மளுடைய சிந்தனையை பார்க்கிறார். இது மூலியமா தான் நம்மள ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்றதா இருக்கிறார். அது மேல 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 கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகணுங்க, அந்த புது சிருஷ்டி என்ன ஆகணும், முழுசா முழுசா வளர்ந்து ஆவிக்குரிய அந்த சரீரம் அடையிற வரைக்கும் அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ளாக நம்ம போறதுக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுத்து நம்மள வழி நடத்தி வருகிறதாக கூட நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசி. ரோமர் 12:1-2.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
பாத்தீங்களா, நம்முடைய சரீரங்களை, ஏன்னா நமக்கு சொல்றாரு ரோமர் 7:18 வசனம் படிங்க, ரோமர் 7:18.
அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று
நான்
அறிந்திருக்கிறேன்.
நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது.
நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இதுதாங்க, இவ்வளவு நேரம் நம்ம என்ன பேசணுமோ அதுதான் பவுல் அப்போஸ்தலன் எப்படி சொல்றாருங்க, நம்ம கிட்ட வில் இருக்குது இல்லீங்களா, நம்மளுக்கு சித்தம் இருக்குது, விருப்பம் இருக்குது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது.
நன்மை செய்வதோ
என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் நம்ம என்ன பண்றோம், அவர் கூட என்ன பண்றாருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில போராடி போராடி அந்த நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை அதை நிறைவேற்றத்துக்காக எவ்வளவு போராட்டம் அவருடைய வாழ்க்கையில போராடிக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே நல்லா தெரியும். அதுதான் சொல்லிட்டாரு நமக்கு, சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். 2 வசனம் படிங்க பிரதர், ரோமர் 12:2 வசனம்.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் என்னதென்று.
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான, என்ன வேர்டு போடுறாரு பாருங்க, ரொம்ப அருமையான வேர்டு, பரிபூரணமுமான சித்தம். God is always perfect இல்லீங்களா, அவர் வந்துட்டு அவருடைய சித்தம் கூட எப்படிதான் இருக்குது, எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்குது. சோ அந்த ஒரு பெர்ஃபெக்ட்ல போறதுக்கு, ஆனா எந்த சரீரத்துல தான் நம்ம இருக்கிறோம், இந்த சரீரத்துல தான் இருக்கிறோம், அதை நோக்கி நம்ம என்ன பண்ணணுங்க, ஓட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமுமான சித்தம்
இன்னதென்று,
பரிபூரணமான சித்தம் இன்னதென்று. சோ நம்ம இஃப் வி ஆர் ஃபெய்த்ஃபுல், நம்ம வந்துட்டு ஒருவேளை ஃபெய்த்ஃபுல்லா இருந்துட்டோம்னா இந்த பரிபூர்ணமான சித்தத்துக்குள்ள நாம் என்ன பண்ணலாங்க, தொடர்ந்து மேல 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 நம்முடைய வாழ்க்கையில போகிறதுக்கு நாம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது வந்து எப்படி கிடைக்கும், எப்படி சொல்லிடுறீங்களா பிரதர், எல்லாம் சொல்லிட்டீங்க. காலில் டெம்டேஷன்ஸ் ஒரு பிரதர் எடுத்தாரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹார்டல்ஸ் நம்மளுடைய தடைகள் எடுத்தாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. சோ எல்லாம் பேசுறதுக்கு என்ன இருக்குங்க, ரொம்ப நல்லாவே இருக்குது. எப்படி இது, எப்படி தேவன் வந்து இந்த சித்தம் நிறைவேற்றுறதுக்கான காரியம் எப்படி கொடுக்க போறார், ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் வேல கொடுக்குறாருங்களா, சூப்பர் நேச்சுரல் வே, அதாவது பைபிள் எடுத்து தலை கீழே வச்சுட்டு படுத்துட்டான், பைபிள்ல உள்ள சத்தியங்கள்லாம் அப்படியே மண்டையில் ஏறிடுங்களா இல்லையா. ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஒரு கதை சொல்லுவாங்க, நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டடிஸ் இருக்கும், அந்த பையன் வந்து ரொம்ப மக்க பையனா இருப்பான், அவன் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் தெரியாம அவனுக்கே தெரியாம தலையில புக்கை வச்சுட்டு படுத்து தூங்கிடுவானா, அந்த புக்கில் உள்ள விஷயம்லாம் அப்படியே மண்டையில ஏறிடும். அது மாதிரி பைபிள்ல இருக்கிறதெல்லாம் ஏறிடுங்களா, நம்ம அப்படித்தானே கேட்டுக்கிட்டு இருந்தோம், அப்படித்தானே படுத்துட்டு இருந்தோம், முன்னாடியெல்லாம் தலைக்கு பக்கத்துல வச்சுட்டு எப்படி கிடைச்சதுங்க இல்லையா. ஒரு வருஷமோ ரெண்டு வருஷ காலமோ இந்த சத்தியத்துல அணிதினம் அடிப்படை சத்தியங்கள்ல போய் 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 என்னாச்சுங்க, நமக்கு ஓரளவுக்கு தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்றது நமக்கு மனதுல பதிந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம வசனத்துல படிக்கிறோம், 2 தீமோத்தேயு 2:15 கூட, 2 தீமோத்தேயு 2:15
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய்.
இதுதாங்க நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் செஞ்சார், நிதானமாய் பகுத்து என்ன பண்ணிட்டாரு, இந்த வசனங்களை எல்லாம் படிச்சார், ஃபுல்லா மெடிடேட் பண்ணார். அப்போ என்னதுங்க, தேவன் தன்னுடைய அன்பினால, அளவற்ற அன்பினால அவருக்கு என்ன பண்ணிட்டாருங்க, அப்படியே கொடுத்துட்டார் ஃபுல்லா. இன்னைய வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அவருடைய ரெஃபரன்ஸ் இல்லாம நம்ம ஒரு சப்ஜெக்டும் மூவ் பண்ணவே முடியறதில்ல, அப்படி நம்ம வந்துட்டு விஷயங்களை பார்க்கிறோம். அவருடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள், அவர் ப்ரிப்பேர் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுங்க, ரொம்ப பெரிய ஹையர் லெவல் சப்ஜெக்ட்ஸ். ஒன்னு ஒன்னே பாக்குறப்ப நமக்கு என்ன ஆகுதுங்க, பயமா இருக்குது. அந்த சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறப்போ நமக்கு உள்ளுக்குள்ள அந்த புல்லரிக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா, திடீர்னு ஒரு தாட்ஸ் எப்படி கொடுப்பாருன்னா, தேவன் வந்துட்டு அப்படியே நமக்கு நேரா கொடுத்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் திடீர்னு போய் ஒரு அவர் சிந்தனை யோசனைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல்லா அந்த ஆவிக்குரிய மனுஷன், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் வித்தியாசம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அந்த ஆவியின் சிந்தனையோட பார்த்தார், போய் ஒரு கல்லை பார்த்தார், கல்லை பார்த்துட்டு இந்த ஆவியின் சிந்தனையோட பார்த்தோன்னு என்ன ஆயிடுச்சுங்க, கல்லுல சத்தியம் இருக்கிறது தெரிஞ்சு, அதுதாங்க பிரமிடு இல்லைங்களா. போய் பார்த்தாங்க, அப்படியே பார்த்துட்டு கல்லுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குதா, இந்த ட்ரூத் இருக்குதா, அப்படியே அந்த ஆவிக்குரிய சிந்தனையில அந்த உள்ளார இருக்க விஷயத்தெல்லாம் சரக்கெல்லாம் எடுத்து நமக்கு என்ன பண்ணிட்டாருங்க, அப்படியே தேவனுடைய திட்டத்தையே நமக்கு ரொம்ப அருமையா கொடுத்துட்டார். பைபிள்ல பார்த்தாரு, டேபர்நாக்கல் படிச்சாரு, டேபர்நாக்கல்ல உள்ளார போய் ஆசரிப்பு கூடத்தை பார்த்தா பாளையம் இருக்கு, பிரகாரம் இருக்கு, பரிசுத்தலம், மகா பரிசுத்தலம் இல்லைங்களா. உள்ளார என்ன மரம் யூஸ் பண்ணிட்டாங்க, என்ன கோல்டு யூஸ் பண்ணிட்டாங்க, எங்க காப்பர் யூஸ் பண்ணாங்க எல்லாம் பார்த்தாரு. என்ன யோசனை அதுக்குள்ள இருக்குது, தேவனுடைய திட்டமே. அதுக்கப்புறம் தாங்க அவர் போட்டாரு சார்ட்டு இல்லைங்களா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்துட்டு அதுல எல்லாம் விஷயத்த புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேவனுடைய திட்டமே என்னாச்சுங்க புரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த டிவைன் பிளான் ஆஃப் த சார்ட் நம்ம பாக்குறோம், அதுக்கப்புறம் தான் அதுவே கண்டுபிடிக்க முடிஞ்சு. சோ இப்படியாக என்ன பண்ணுங்க, பை பிராக்டிஸ் பை பிராக்டிஸ் பை மெடிடேஷன் அந்த ஒரு ஒரு அந்த ஒரு அதிகமான நாலேஜ் குள்ள அந்த தேவனுடைய சித்தம் எதுல தான் இருக்குது, அதிகமான அந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறதாக பார்க்கணும். யாரெல்லாம் நம்முடைய சொந்த சித்தத்தை வெறுத்துட்டு தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் என்ன இருக்குதுன்னு பாக்கிறோம், கிறிஸ்துவனுடைய ஆவி. Romans 8:9
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல.
கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அவரை உடையவன் அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஆவி யாருடைய ஆவியா இருந்துச்சு, கிறிஸ்துவனுடைய சித்தம் கிறிஸ்துவனுடைய எண்ணம் எல்லாம் யாருடைய ஆவியா இருந்துச்சுங்க, பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருந்துச்சு. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, முழுசுதமாக என்ன பண்ணிட்டாருங்க, அவருடைய பிரமாணத்துக்கு தன்னைத்தானே கீழ்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நியாயப்பிரமாணத்துக்கு முழுவதுமாக தன்னை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவராக அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு பிரசன்ட் வேர்ல்ட், இந்த ஒரு கரண்ட் சிச்சுவேஷன், நம்ம இருக்கிற இந்த ஒரு இதுல தேவன் நமக்கு எப்படியாக நம்முடைய கேரக்டர், நம்முடைய சித்தம், நம்முடைய எண்ணம் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துறாருன்னு பார்த்துட்டா, சில சோதனைகள் மூலமா தானே. எப்படியோ சில சோதனைகள், சில டிஃபிகல்டிஸ், சில கஷ்டங்கள், இதன் மூலமா தான் நம்மளுடைய கேரக்டர்ஸ் கூட அவர் என்ன பண்றாருங்க, கிறிஸ்டலைஸ் பண்றாரு. கிறிஸ்டலைஸ் தெரியுங்களா, அதாவது ஒரு உருவாக்குறது. அதாவது இன்னும் சொல்ல போனா, நம்ம ஒரு மூக்குத்தி வேணும், ஒரு தோடு வேணும், மூக்குத்தி தோடு இந்த செயின் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசைன்ல போயிட்டு கடையில சொல்லிட்டா, அதுல வந்து கல் வைக்கணும், வைரம் கல் வைக்கணும் இப்படின்ட்டா, தங்கம் எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதை அப்படியே ஷேப்புக்கு கொண்டு வந்து அந்த கல்ல என்ன பண்ணும், அந்த அவங்க வச்ச இதுல பொருத்தணும் இல்லீங்களா. அதுதாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக பொருந்துறது, கிறிஸ்துவுக்குள்ளாக பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுங்க, அந்த கிறிஸ்டலைஸ் ஆகணும், அப்படியே நம்மளை பதப்படுத்தி பதப்படுத்தி அந்த ஒரு காரியத்துக்குள்ளாக வர வேணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் தேவன் என்ன பண்றாரு, தன்னுடைய அன்பின் மூலமாக, அளவற்ற அன்பின் மூலமாக. தேவன் எப்படியாக நம்ம மேல் அன்பு வைத்தார், இவ்வளவாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையை கொடுக்கற அளவுக்கு என்ன பண்றாரு, நம்ம மேல அன்பு வைத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்மளுடைய அன்புடைய காரியங்கள் நம்ம படிக்கிறப்போ கலாத்தியர் 5 படிக்கிறோம், ஆவியின் கனியும் அன்பு இல்லைங்களா, அதுக்குள்ள எல்லாமே அடங்கிருது அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அதே போல இன்னும் அன்புல எடுத்துக்கிட்டா, நம்ம எப்படியாக அன்புல, சகோதரர் கூட அன்பை பத்தி ரொம்ப அருமையாக பேசினாங்க, அன்புல எப்படி நம்ம வளர்றோம், எப்படியாக வளரும். அன்பு இல்லாதவன் தேவனை பார்க்க முடியாது, தேவனை தெரியாது சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அன்பு என்னென்னலாம் பண்ணும், 1 Corinthians 13:4-8 1 Corinthians 13:4-8
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது.
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது.
அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது.
பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து அன்போட கேரக்டர் இல்லையா. கிறிஸ்து என்ன பண்ண, தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்ம பார்த்தோம். கிறிஸ்து கூட என்ன பண்றாரு, அவரை போலவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ இந்த வசனத்துல இந்த அன்பு என்ன என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட்
அன்பு நீடிய சாந்தமும் தயவும்.
இந்த அன்புக்கு பதிலா கிறிஸ்துவே அன்பாக இருக்கிறார். இந்த அன்புல வந்துட்டு கிறிஸ்துவ போட்டு பாருங்க, இயேசு
கிறிஸ்து
அன்பாகவே இருக்கிறார். ஏங்க இயேசு,
இயேசு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவராய் இருக்கிறார்.
பாருங்க,
இயேசுவுக்கு பொறாமை இல்லை, கிறிஸ்து தன்னை புகழ மாட்டார்,
இதெல்லாம் அவர் செஞ்சாருங்க. அப்போ நம்ம வந்து அந்த ஒரு மூக்குதி செய்யறோம், ஒரு இது செய்யறோம், அதுக்குள்ள பொருந்தணும், கிறிஸ்துக்குள்ள பொருந்தணும். நம்ம கூட எப்படி இருக்கணும் பிரதர், உங்க பேருக்கு பிரதர் அது போட்டு படிங்க பிரதர் இல்லீங்களா, உங்க பேர் அதுல போட்டு படிச்சு பாருங்க, கஷ்டமா இருக்கு இல்லீங்களா. என் பேரையும் போட முடியாது இல்லையா, நம்ம அது மாதிரி ஆகணும், அதுக்குள்ள பொருந்தணும், அந்த கிறிஸ்துக்குள்ள பொருந்த வேண்டியவர்களா இருக்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும் இல்லைங்களா. நம்ம இவரு பிரதர் பிரபாகரன் இருக்கிறாரு, பிரபாகரன் சகலத்தையும் தாங்குகிறார், பிரபாகரன் சகலத்தையும் சகிக்கிறார், பிரபாகரன் சகலத்தையும் இல்லைங்களா. என் பேர் நான் போட முடியாது நல்ல. சோ இந்த மாதிரியாக இதை வந்து நம்ம டெய்லி லைஃப்ல கூட நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம வச்சுட்டு நம்ம எழுதி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒன்னு ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொன்னு ஒவ்வொரு டே டே இது வந்து நம்ம இன்னைக்கு இது மாதிரி இருந்திருக்கிறோமா, இன்னைக்கு இது மாதிரி ஃபுல் பெர்ஃபெக்ட் ஆக முடியாது, அன்டில் டெத் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுது, ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி தான் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெர்ஃபெக்ஷன் ஸ்டேஜுக்குள்ள நம்ம வர முடியும் கண்டிப்பாக. ஸோ இது மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கறப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் சொல்றப்போ இந்த அன்பை பத்தி பேசுறப்போ, நீங்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்காதபடிக்கு உங்களுடைய ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு சொல்லுங்க. என்ன மாதிரி வசனங்க பாரு, இது ரொம்ப பெரிய கஷ்டமான ஃபாலோ பண்றது. நம்மளுடைய நம்மளுடைய பெருமைகள், நம்மளுடைய சந்தோஷங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிடுவோம். நம்மளுடைய சகோதரங்க, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நம்மளுடைய ஐக்கியத்தில் இந்த ஆவியின் சரீரத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கள் கிட்ட நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஆனா எப்ப அந்த பெர்ஃபெக்ஷன் இருந்தா நம்முடைய குறைகள் கூட இல்லைங்களா, நம்ம ஆக்கணைக்குள்ளாக தீர்க்க, அது ஒரு தனி சப்ஜெக்ட், அதுக்குள்ள போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுங்க பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு. ஏன்னா அந்த சகோதரனும் அது போற அனுபவம் இருக்கலாம், இல்ல அந்த அனுபவத்திலிருந்து வெளியே வரலாம், இல்ல அந்த நம்ம அந்த அனுபவத்துல இருக்கிறப்போ அவங்க வந்து நம்மளை என்ன பண்ணலாங்க, அதுல இருந்து மீட்கலாம். இது போன்ற காரியங்கள் அதான் ஒருவருக்குரிய குறைகளை ஒருவருக்கொருவர் தெரிவித்து சரி பண்ணிக்கோங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காத பிடிக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட பார்க்கிறோம். சோ இந்த அன்பு வந்துட்டு எவ்வளவு முக்கியமானதா இருக்குதுன்னா, அன்பே பிரதானம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எல்லா விதத்திலயுமே அன்பு பிரதானம் பிரதானம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ நானு அதை விட ஒரு பிரதானமான காரியத்தை கூட பத்தி பேச போறேன். அன்பை விட பிரதானம் ஏதாவது இருக்குங்களா? அதை பத்தி பேச செக் பண்ணி பார்க்கலாம். பைபிள்ல இருக்கு சரிங்களா? இப்ப நம்ம செக் பண்ணிடலாம். தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் படைத்தார் இல்லைங்களா? ஆதாம தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியையும் படைச்சிட்டார். அவனுக்கு ஆதாமுக்கு தன்னுடைய என்ன பண்றாரு, சுயாதீனம் கூட கொடுத்துட்டார். தேவனுக்கு எப்படி எல்லாவற்றின் மேலும் ஒரு சுயாதீனம் இருக்குதோ அது போல ஆதாமுக்கு கூட என்ன பண்றாருங்க, ஒரு ஃப்ரீ மார்டல் இல்லைங்களா கொடுத்துட்டார். எதுக்காக அப்படி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ஒரு மிஷின் போல அவனை படைச்சிட்டா என்ன பண்ண முடியாதுங்க. தேவன் அவன் கிட்ட இருந்து, நான் வந்து இப்ப ஒரு ரோபோட் இருக்குது, அந்த ரோபோட் ஆப்ரேட் பண்றேன், நான் சொன்னதெல்லாம் செய்யும் இல்லைங்களா, சொல்றதெல்லாம் செய்யும், சொல்றது மட்டும் தான் செய்யும், வேற எதுவுமே செய்யாது. இப்போ நான் அது மேல அன்பா இருக்கிறேன், அந்த ரோபோட் மேல, ரோபோட் என் மேல அன்பா இருக்குமா? ரோபோட் என் மேல அன்பா இருக்குங்களா? நான் அது மிஷின் கிட்ட எதிர்பார்க்க முடியாது அன்பை இல்லைங்களா. அப்போ தேவன் அன்பாக இருக்கிறாருன்னா அந்த சுயாதீனத்தை கொடுத்துருந்துதான் என்ன பண்ணும், சுயமா அந்த அன்பு வரணுங்க இல்லைங்களா. ஒரு சுயாதீனம் இருந்தா தான் அங்க என்ன பண்ண முடியும், ஒரு அன்புல கூட சுயமா அவங்களே யோசிச்சு தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிற நம்ம கூட அன்பு இருக்க, நான் மிஷின் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சோ அப்படியாக படைச்சார். ஆனா இந்த சுயாதீனம் படிச்சுட்டு இப்படியாக அவன் மேல அவ்வளவு அன்பு கூர்ந்து எல்லாம் தேவன் தன்னுடைய சாயலை கொடுத்து இந்த மனுஷங்கள் எல்லாம் படைச்சு வச்சுட்டு, ஆனா ஒரே ஒரு விஷயம் சொன்னாரு, நீ இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் இல்லைங்களா. என்ன ஆயிடுச்சு, சாப்பிட்டார். தேவன் அன்பா தானே இருந்தார், ஆனா தேவன் அங்க ஒரு கட்டளை கொடுத்துட்டார், லா பிரமாணம் நீதி இல்லைங்களா. நீதி கொடுத்தோன்ன என்ன ஆயிடுது, இந்த அன்பு அங்க அன்பு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. அப்போ ஜஸ்டிஸ் வந்து என்ன ஆயிடுதுங்க, ஃபர்ஸ்டா வந்துடுது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லையா. அடுத்ததா நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபரை பத்தி கூட தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரியும் பைபிள்ல ஒரு ஹோலி மேன் அப்படின்னு சொல்றான், பிலவுட் ஆஃப் த லார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நோபிள் மேன், ரொம்ப உத்தமமான மனுஷனா கூட அங்க இருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறார். தன்னைத்தானே நிறைய விஷயத்துல ஒருத்தர் அர்ப்பணிச்சார் இல்லைங்களா. இவர் ஒரு தீர்க்க தரிசியா கூட இருந்துக்கிறார். ஏதாவது குழு கிடைச்சதுங்களா, எல்லாமே அப்படிதாங்க இருக்காங்க சார் இல்லைங்களா. இன்னும் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, சரி வசனமே படிச்சிருங்க. என்னாகமும் 12:3 மிகுந்த சாந்த குணம் உள்ள
மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான்.
மோசே என்ன பண்றாருங்க, மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு பாக்குறோம். எல்லா விதத்திலையும் தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தேவன் கூட எல்லா அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றிருப்பார். தேவன் கூட அவர் மேல என்ன பண்ணிட்டாருங்க, ரொம்ப அன்பாகவே இருந்துட்டார். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல அந்த புவர் மோசஸ் என்ன ஆயிட்டாருங்க, என்னாகும் 20:10 தேவன் ஒரு நீதி கொடுத்தார்.
மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது.
அதாவது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணின கலகத்துக்கு உண்மையா மனசாட்சிப்படி இல்லைங்களா, நம்மளுடைய மனசாட்சிப்படி அங்க என்ன பண்ணிருக்க கூடாது, தண்ணி கொடுத்துருக்க கூடாது நம்முடைய மனசாட்சிப்படி. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவ்வளவு கலகம் பண்ணிட்டாங்க. மோசே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து இவ்வளவு தூரம் வழி நடத்தி ஆல்ரெடி தண்ணி கொடுத்து எல்லா விஷயம் செஞ்சிட்டு இருக்கிறப்ப கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழசைய திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப தேவன் கிட்ட கேக்குறப்ப தேவன் என்ன சொல்லிட்டாரு, இந்த கண்மலை கிட்ட போய் பேசு. அதுதான் அவருடைய நீதியா இருந்துச்சு. நம்முடைய மனசாட்சியே எல்லா விதத்திலையும் சரியா இருந்திருந்தால் எதுக்குங்க பைபிள், நம்முடைய மனசாட்சி எல்லா விஷயத்திலுமே சரியாகவே இருந்தா நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வராததுக்கு முன்னாடி கூட நம்முடைய மனசாட்சி நல்ல மனசாட்சியா கூட இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நல்லபடியாக கூட செஞ்சிருக்கிறோம். ஆனா பைபிள் எதுக்கு கொடுங்க? தேவன் கொடுத்துட்டார் ஒரு நீதி, என்னுடைய ஜனங்கள் அவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? தண்ணி கொடுக்கணும். அதுதான் அவருடைய நீதி. இதுல நம்ம ஆவிக்குரிய விஷயம் எடுத்தோம்னா நமக்கு தெரியும், கண்மலையாக கிறிஸ்து இந்த விஷயம்லாம் நம்ம அது தெரியும். நம்ம இப்ப பாக்குற பாடம் இந்த நீதி பத்தி. சோ இப்போ என்ன பண்ணிட்டாரு, இந்த மோசஸ் அவருடைய தேவனுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றாததுனால அவ்வளவு அன்பா இருந்து கூட என்ன ஆயிடுச்சுங்க, அவருக்கு அந்த ஒரு கானான் தேசத்துக்குள்ள போகிற அவருடைய கற்பனையாக இருந்த, அவருடைய கனவாக இருந்த அந்த ஒரு தேசத்துக்குள்ளாக போக முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. இது நமக்கு அப்ளை பண்ணா கூட நம்மள என்ன பண்ணிடுறாங்க, அந்த வசனம் கூட படிச்சிருங்க, எபிரேயர் 6:6.
மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
மறுபடியும் சிலுவையில் அறைந்தால் மறுபடியும் புதுப்பிக்கிறது ஒரு கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா மோசஸ் ஃபர்ஸ்ட், அதாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் தரம் அடிபடணுங்கிறது தேவனுடைய சித்தமா இருந்துச்சு இல்லைங்களா. ஆனா ரெண்டாவது தடவை அவர் வந்து அவருடைய காரியங்களை எங்க நிறைவேற்றுறார். ஆனா திருப்பவும் நம்ம இப்ப நம்ம மூலியமா நம்ம உதாரணமா இருக்கிறோம். நம்ம திரும்பவும் வரைஞ்சா என்னதுங்க, அந்த பரம காணனுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலையை இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறப்போ சாலமோன் இல்லைங்களா, சாலமோன் முற்பிதாக்கள் லிஸ்ட்ல என்ன இருங்க வந்திருக்காரா, சாலமோன் முற்பிதாக்கள் லிஸ்ட்ல இருக்கிறாரா? எப்ரேயர்ல படிக்கிறோம் இல்லைங்களா, சாலமோன் மிஸ் பண்ணிட்டார். அந்த நீங்க படிச்சு பாத்துங்க, எப்ரேயர் 11 அதிகாரத்துல அந்த லிஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டார். ஏன், சாலமோனுக்கு தேவன் எவ்வளவு அன்பா இருந்தார் சாலமோன் மேலன்னா, எல்லா உலகத்திலே இல்லாத ஒரு ஞானம் சாலமோனுக்கு கொடுத்தார். அவருடைய ஆட்சி கிறிஸ்துவனுடைய ஆட்சியை ரெப்ரசன்ட் பண்றதாக இருந்ததாக கூட நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஆட்சியில சமாதானம் இருந்துச்சு. ஆனா தேவனுடைய அந்த கட்டளை என்ன பண்ணிட்டாரு, அவரு மீறிட்டார் அப்படிங்கிற விஷயத்துல பாக்குறோம். அப்ப கூட அந்த அன்பு போய் எதுக்கு வந்துச்சாங்க, நீதி இல்லைங்களா, ஜஸ்டிஸ், அந்த நீதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அடுத்ததாக தேவன் தன்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்தெடுத்த இஸ்ரேலர்கள் இல்லையா, இஸ்ரேலர்கள் யூதா 5 படிங்க. இஸ்ரேலர்கள் கூட என்ன பண்ணிட்டாங்க,
நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி,
எகிப்து தேசத்திலிருந்து அவங்க மேல இருந்த அன்புனாலையும் அவங்க மேல இருந்த காரியத்தினாலையும் அவருடைய திட்டத்தினாலையும் அந்த எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி
ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார்.
பாத்தீங்களா, அப்ப கூட என்ன ஆயிடுச்சு, அவங்க நீதிப்படி நடக்காததுனால என்ன ஆயிடுச்சுங்க, அங்க தேவன் அப்போ அன்பே வச்சுட்டு அன்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்திருந்தாருன்னா அவங்கள இந்த மாதிரி ஆயிருக்குமா? நம்மளுடைய பைபிள் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்க, ஃபுல்லா நீதிக்கு ஒரு மிகப்பெரிய, ஏன்னா தேவனுடைய குணலட்சணத்துல நம்ம 4 குணாதிசயங்கள் பார்க்கிறோம். என்னென்னு பார்க்கிறோம், அன்பு, நீதி, ஞானம், வல்லமை பார்க்கிறோம் இல்லைங்களா. இந்த 4 குணாதிசயத்துல இந்த அன்பு, நீதி, இது ரெண்டுக்கு இப்ப வந்துட்டு என்ன இருக்கு, பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு. என்ன என்ன போயிட்டு இருக்கு, தேவன் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு வைக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீதியா கூட இருக்கிறார். அப்போ நீதி மீறப்போ என்ன ஆயிடுது, அன்பு பின்னாக தள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேல வைத்த அன்பு நிமித்தமா எவ்வளவு நீதி கொடுத்தார், 10 கட்டளை. யாத்ராகமம் 20 அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, 10 கட்டளை 2 வசனத்துல படிங்க,
உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின,
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட வர பண்ணி,
உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்.
அது மாதிரி எத்தனை கொடுத்தாருங்க, 10 கொடுத்துட்டாரு. விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது உங்கள்ட்ட. அப்புறம் என்ன சொல்றாருங்க, நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசிரிங்க, தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, இப்படி எல்லாம் கட்டளை கொடுக்கிறார் இல்லைங்களா. இப்போ இந்த கட்டளை கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணணும், அந்த கட்டளையத்தான் அவங்க என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணணும். கட்டளையை விட்டுட்டு வேற ஏதாவது ஃபாலோ பண்ணா என்ன ஆயிருது, அங்க தேவன் கொடுக்கற அந்த கட்டளையின்படி அந்த நீதியின்படியாக அவங்களுக்கு தண்டனை கூட கிடைக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ மத்தேயு 7:12 வசனம், மத்தேயு 7:12 வசனம் நம்ம கூட பத்தி பேசுறப்போ நம்ம நீதியின்படி எப்படி நடக்கணும் ஒருத்தர் நமக்கு நீதி செஞ்சிட்டா நம்மள என்னதா பண்ணுங்க, உங்களுக்கு நீதி செய்ய வேண்டும் என்கிறத சொல்றார்
மனுஷர். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும்.
இதுவே நியாய பிரமாணமும், மனுஷர் எதை செய்கிறார்களோ அதையே அவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். சோ இந்த கட்டளைகள், இஸ்ரேலர்களுக்கு கொடுத்த கட்டளைகள், இத்தனை விதமாக பிரமாணங்கள் கொடுத்தது நமக்கு எந்த விதத்துல பொருந்தது, இது வந்து அப்படியே அப்ளை ஆகுதா நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்ளை ஆகுதுங்களா? அப்ளை ஆகுதா? கண்டிப்பாக அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஒரு யூத யுகம், இந்த லா டிஸ்பென்சேஷன் அந்த பீரியட்ல கொடுக்கிறப்போ அவங்களுக்கு அருமையாக இந்த மாதிரியான ஒரு கட்டளைகள்லாம் கொடுத்தார். இப்போ அந்த பிரமாணத்தையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால், அந்த பிரமாணத்தையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தால் நித்திய ஜீவன் கிடைக்குமா கிடைக்காது? அந்த பிரமாணத்தையே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நித்திய ஜீவன் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? அந்த நியாய பிரமாணத்துல நித்திய ஜீவன் இருக்குதா இல்லையா? இருக்குது. இயேசு கிறிஸ்து அதை செஞ்சார். கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, அவருடைய அந்த பிரமாணத்தை ஃபுல்லா கீழ்படிஞ்சதுனால அப்படியே என்ன பண்ணப்பட்டார், நித்திய பிதாவானார் இல்லையா? நித்திய பிதா எப்ப ஆயிட்டாரு? அந்த பிரமாணத்துக்குலாம், நியாய பிரமாணத்துக்கு முழுமையாக கீழ்பட்டதுனால அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கடைசியாக எல்லா விதத்திலையும் பிரதான அந்த கற்பனையில, பிரதான அந்த பிரமாணம் ஜீவனுக்கு ஜீவன் கூட கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாருங்க, அது முழுசுமே நியாய பிரமாணத்துக்கு கீழ்படிஞ்சு அதன் மூலியமா கூட என்ன பண்ணிட்டார், நித்திய ஜீவனை அவர் பெற்று நித்திய பிதாவாக ஆகிய ஒரு காரியத்தை கூட நாம பார்க்கிறோம். சோ இந்த நீதி இந்த வகையில பார்க்கிறப்ப அன்பை காட்டிலும் நீதி எவ்வளவு முக்கியமா இருக்குது அப்படின்னு சொல்றப்ப, அதை ஃபாலோ பண்றப்ப நித்திய ஜீவனுக்குரிய காரியம் கூட. அதற்காக நம்ம வந்துட்டு இப்போ மத்த சில வெளியே சொல்றது போல நம்ம என்ன பண்ணுங்க, ஓய்வு நாளை ஆசைறீங்க அப்படின்ட்டா நம்ம என்ன பண்ணுங்க, செவன்த் டே ஓய்வு நாள், அதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இதுக்குள்ள நம்ம போகணும்னு கூட அவசியம் இல்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ இப்படியாக இந்த நீதி எவ்வளவாக கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள தேவன் நீதி யார் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உலகத்துல உள்ள எல்லா ஜனங்களுக்குமே ஒரு வகையில நீதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நம்ம சின்ன விஷயத்துல நம்ம ஒரு பைக்கிலேயோ போயிட்டு இல்ல ஒரு கார்லயோ போயிட்டு எங்கேயாவது ஒரு சின்ன இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அங்க நாலு பேர் வந்துட்டு என்ன பண்றாங்க, யாருக்கு யார் மேலேயே இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அங்க என்ன பேச வராங்க, நாலு பேர் வந்து என்ன பேச வராங்க? சில பேர் வந்து தப்பாக பயன்படுத்துறாங்க, அவங்கள நம்ம இந்த கணக்குள்ள கொண்டு வர வேணாம். என்ன பேசுவாங்க? நீதி தான் பேசுவாங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எது கொண்டு வருவாங்க, யார் மேல தப்பு, கரெக்டா, யார் மேல தப்பு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு நீதியா சால்வ் பண்ணி கொடுக்க. இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துல, இது ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆஃப் த வேர்ல்டு இண்டிவிஜுவல் கிட்ட நீதி என்ன பண்ணுதுங்க. ஏன்னா தேவன் தன்னுடைய சாயல்ல மனுஷனை படைச்சிருக்காரு, அவங்கள்ட்ட கொஞ்சமா இருக்கிறாரு இருக்குது. இந்த சாத்தானுடைய சில காரியங்கள்னால, வஞ்சகத்தினால இது என்ன இருக்குங்க, அப்படியே மறைக்கப்பட்டு இருக்கிறத பாக்குறோம். அதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் நம்மளுடைய மில்லினியத்துல அவர் எல்லாம் கரெக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்படியாக ஒவ்வொரு மைண்டும், ஈச் மைண்ட் அப்படியே அந்த நீதியிலேயே இருந்துருச்சுன்னா என்ன ஆயிருங்க, இந்த வேர்ல்டே ஃபுல்லா ஒரு இன்னொரு ரெவல்யூஷன் வந்துடும். ஏன்னா கவர்மெண்ட் எல்லாமே என்ன பண்ணிருக்குது, இப்போ நீதியே மீறி இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எல்லா மைண்டுக்கும் அந்த நீதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இப்போ தேவனுடைய ஜனங்களாக நாம் இந்த நீதிய எப்படி ஃபாலோ பண்றோம், அவர் சொன்ன சில சத்தியங்கள் மூலமா நமக்கு நீதிகள் கிடைச்சிருக்கு, எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நிறைய விஷயத்துல மிஸ் பண்ணிடுறோம். நிறைய விஷயத்துல ஒரு விஷயத்திலையும் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி, அதுதான் உண்மையா கூட இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இந்த மாதிரியாக மிஸ் பண்றப்போ நம்ம எப்படித்தான் அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டா, தேவனுடைய கிருபையின் மூலமாக, தேவனுடைய கிருபையின் மூலமாக நம்ம என்ன பண்ணுங்க, நம்மளுடைய பிரேயர்ஸ்லயும் நம்மளுடைய இஷ்டம், நம்முடைய சித்தம், இது மூலியமா நம்மளை நாமே சரி பண்ணக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எதிர்மேல கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, சங்கீதம் 89:14 Psalms 89:14
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும்.
அவருடைய சிங்காசனத்துக்கு பவுண்டேஷன் எதுதான், நீதியும் நியாயமும். எவ்வளவு அருமையான வார்த்தை, நீதியும் நியாயமும் உங்களுடைய சிங்காசனத்திற்கு ஆதாரமாயிருக்குது. அப்போ அந்த ஒரு நீதியின் நியாயத்தின் மேல நம்ம என்ன பண்ணுங்க, நம்முடைய கட்டடத்தை கூட கட்டக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நீதியை மீறி இல்லைங்களா, என்னதான் லவ் தேவன் மேல வச்சிருந்தாலும், என்னதான் அவர் மேல அவருடைய காரியம் மேல நம்ம அன்பு வச்சிருந்தாலும், என்னதான் இந்த சத்தியத்தின் மேல இஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் படிச்சாலும், நீதி இல்லாம, நீதியின் கிரியை இல்லாம என்ன பண்ண முடியாது. தேவனுடைய அவர் கொடுத்த அந்த மகா பெரிய பங்குக்குள்ளாக போகவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நீதி உள்ளது, ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட், நீதி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆகுது, ஆஃப்டர் வார்ட்ஸ் லவ் வருது அப்படிங்கிற சில நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, காட்ஸ் பீப்புளோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 6:2-3 ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ்
படிங்க. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி?
பாத்தீங்களா எவ்வளவு அருமையா சொல்லிட்டார். சோ நீதி இங்க எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டா, பரிசுத்தவான்கள், ஏன்னா அதற்குரிய நம்ம ஒரு அந்த ஒரு டார்கெட்டுக்குள்ளாக தான் நாம நம்முடைய காலை எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவாங்க, உலகத்தையே நியாயம் தீர்க்கக்கூடியவர்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க, அற்ப வழக்குகளை நீங்கள் தீர்க்க அபாத்திரரா அப்படின்னு சொல்றார். சோ நம்மள்ட்ட இந்த காட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றார், நம்ம நீதியின்படி நடக்கிறதுக்காக ரொம்ப அதிக காரியங்களை எக்ஸ்பெக்ட் பண்றார். ஒரு ஒரு காரியமும் நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளும் என்ன பண்ணுங்க, நீதியின்படியே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஈவன் டு அனிமல் ஆல்சோ அப்படின்னு தான் சொல்லி நம்முடைய சகோதரர் ரசல் அவர் எழுதுறார். ஒரு அனிமல் கூட நம்ம என்னதான் பண்ணுமா, நீதி செய்யணும் அப்படிங்கறதான் அவருடைய பாயிண்ட்ஸா இருக்கு. சோ இது போல அப்போ ஒரு கீழ்த்தரமான ஒரு மிருகத்துக்கே நம்ம அப்படி இருக்கிறப்போ, நம்ம மனிதர்களுக்கும் இல்லைங்களா, ஒரு நம்மளுடைய சகோதரர்களுக்கும் எப்படியாக நீதி செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம், ஒண்ணுக்கு ஒண்ணு நீதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பாக்குறோம். சோ நம்ம நினைச்சுக்க வேண்டாம், தேவனுடைய ராஜ்யத்துல பங்கு நமக்கு கொடுத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு காரியத்தினால அப்படின்னு நினைச்சா, அவருடைய கிருபையினாலையும் அவருடைய இரக்கத்தினாலையும் நம்ம மேல வச்சிருக்கிற ஃபேவர்னால மட்டும் தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு பங்கு கிடைச்சிடும் மட்டும் நம்ம ஒரு நாளும் கனவு காணக்கூடாது. அவருடைய நீதியை நிறைவேற்றுறது மூலியமா தான், ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, அவருடைய நீதியை முழுவதுமாக நிறைவேற்றினார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ நமக்கு அந்த கிரவுன், அந்த மகிமையின் கிரீடம், அது வந்துட்டு நீதி செய்யாம அங்க வந்துட்டு நடக்காது என்கிற ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கிறோம். தேவன் நம்ம மேல கிருபை வைக்கிறார், நம்ம பார்த்தோம் தேவன் எவ்வளவா நம்ம மேல அன்பா இருக்கிறார், எவ்வளவா நம்ம மேல கிருபை வைக்கிறார் நம்ம பார்த்தோம். அன்பு பிரதானம் எவ்வளவு காரியம் பார்த்தோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்ம இந்த சரீரத்துல இம்பர்ஃபெக்டா இருக்கிறப்போ நம்மளுடைய மீறுதல்கள் மூலியமா நம்முடைய சின்ஸ், நம்முடைய வீக்னஸ் அகெயின்ஸ்ட் விச் வி ஆர் ஸ்ட்ரைவிங் அப்படின்னு சொல்றோம், நம்ம எத்தனைத்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள் மேல நம்ம செய்ய முடியாத போகிறப்போ, அப்ப வேணா தேவன் என்ன பண்றார், நம்ம மேல கிருபை வச்சு அதுல இருந்து மீண்டு போறதுக்கு, அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு போக்கு காட்டி நம்மளை வழி நடத்துறார. தவிர அது நம்ம நினைச்சுக்க கூடாது, அது நேரா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்மள லீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை நம்ம பாக்குறோம். சோ நம்ம நிறைய இது மாதிரி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கிறார். நமக்கு எவ்வளவோ பேர், எவ்வளவு நம்மளோட பைபிள்ல பார்க்கிறோம், நம்முடைய வேதத்துல எவ்வளவோ பேர் இந்த நீதியை நிறைவேற்றத்திற்காக தன்னைத்தான் வருத்திக்கிறதுக்கு, தன்னைத்தான் சோதிச்சு தன்னைத்தான் வருத்திக்கிறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க, தன்னைத்தான் உயிரை விடுறதுக்கு கூட ரெடியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். காலையில சகோதரர் சொன்ன ஸ்தேவான் இல்லைங்களா, ஒரு டீக்கன், அவர் என்ன பண்ணிட்டாருங்க, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறதுக்கு தன்னைத்தானே மரணத்திற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது போல எல்லா அப்போஸ்தலர்கள் இல்லைங்களா, பேதுரு கூட என்ன பண்ணிட்டாருங்க, என்ன இந்த மாதிரி வைக்காதீங்க, கிறிஸ்து போல தலைகளா வச்சாருங்க இல்லைங்களா. சோ தன்னைத்தான் வருத்திக்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டுல கூட பார்க்கிறப்ப யோபு சரிங்களா, யோபு என்ன பண்ணிட்டாருங்க, அவருடைய நாவினால் அவருடைய உதட்டுல கூட அவர் என்ன பண்ணல, பாவம் செய்யல, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாத ஒரு காரியம். எப்படியா இருந்துச்சு அவருடைய நிலைமை, எப்படி ஆச்சு, யார் சொன்னா, யார் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க, அவருடைய ரிலேட்டிவ்ஸ் பண்ணிட்டாங்க தொந்தரவு, எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீனு தேவனை தூஷித்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி. கடைசியா யார் சொன்னது, யார் சொன்னாங்க, அவருடைய மனைவி. இதே ஆதாமா இருந்திருந்தா செஞ்சிருப்பார் இல்லைங்களா, ஆதாமா இருந்திருந்தா அந்த இடத்துல, யோபு இருந்த இடத்துல ஆதாம இருந்திருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணிருப்பாரு, தேவனை தூசித்துட்டு விட்டுருப்பார். பரிபூர்ண மனுஷன் அவர் செய்ய முடியாதத, ஏன்னா அவர் அங்க மிஸ் பண்ணிட்டார். பரிபூர்ண மனுஷன் அவர் செய்ய முடியாதத யார் பண்ணிட்டாங்க, இவரு நம்ம யோபு வந்து பண்ணாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ நம்முடைய ஒவ்வொரு கேரக்டர்ஸ், நம்முடைய ஒவ்வொரு கிரியைகள்லையும் நம்ம என்ன பண்ணுவோங்க, நம்ம அந்த நீதியை நிறைவேற்றுறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு ஒரு நீதி கொடுக்கிறார் 2 கொரிந்தியர் 12:20 பாருங்க, பவுலப்போஸ்தலன் இதை குறித்து பயந்து எழுதுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம்.
ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின் படி இருக்கிறவர்களாக காணாமலும், நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ என்றும், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும், மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு, முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன்.
நமக்குள்ள விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள் இல்லைங்களா, புறங்கூறுதல், இதெல்லாம் வந்து நீதிக்கு விரோதமான செயல்கள் கரெக்டா. இத நம்ம தேவனுடைய கிருபையில கேட்டு கேட்டு வாங்கி, இதுல இருந்து நம்ம இதுல விழுந்து விடாதபடிக்கு நம்ம கேட்டு வாங்கி நடந்து போயிட்டே இருக்கலாம். இது ஒரு கட்டத்துல இது நிறைவேற்றுறப்போ, இதுல இருந்து நம்ம விடுதலை ஆகிறப்போ அப்பதாங்க என்ன ஆகுது, நீதிய நிறைவேற்றின ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நம்ம நிறைய காரியங்கள் நம்மள்கிட்ட இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைட், சகோதர சொன்னது போல ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு கூட நம்முடைய ஒரு மிகப்பெரிய காரியமா இருக்குது. நம்ம நம்ம வாக்குவாதங்கள், பொறாமைகள் இல்லைங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்கள், இதெல்லாம் நம்ம ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம். சோ தேவன் நம்முடைய வேதத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் வந்து அவர் பிக்சரைஸ் பண்றாரு, தேவன் நீதி உள்ளவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. காட் இஸ் த கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் த ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இப்படியாக இருக்கிறப்போ நாம் அன்பா நீதியா அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, அன்பு எல்லார் மேலையும் தேவன் வச்சிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிமித்தமும் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தமும் நம்ம என்ன பண்ணுங்க, தப்பிச்சு வரத்துக்கு நம்ம மேல என்ன காட்டுறார், அன்பு காட்டுறார். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல பங்குள்ளவர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த நீதியை நிறைவேற்றுவதை அவர் ரொம்பவே எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்மளை எதற்காக செலக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்ட்டா, தேவனுடைய ராஜ்யத்துல ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும், ஏன்னா ராஜாக்கள் எப்படி இருக்கணும், நீதிய நிறைவேற்றவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீதியை நிறைவேற்றுறது நாம நம்ம பழைய ஒரு காரியத்திலலாம், பழைய சபைகள், பழைய ஒரு அசத்தியத்திலிருந்து என்ன பண்றோம், நீதியை தேடி வந்துட்டோம். அதை எப்படி நிறைவேற்ற போறோம், இந்த சத்தியத்துல நம்ம எப்படி மறுபடியும் மறுபடியும் நடக்க போறோம், இவ்வளவு மேன்மையான அதாவது அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு இல்லைங்களா. அந்தகாரம்னா எப்படி ஒரு இருள், அந்தகாரம்னா கண்ணு ஒரு தெரியாத ஒரு சிச்சுவேஷன், கண்டிப்பாக கண்ணு ஒரு தெரியாத சிச்சுவேஷன், இந்த ஆவியின் கண் தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து கொண்டு வந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்குள்ள இன்னும் சொல்ல போனா நம்மளை எப்படியாக எடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டா, உண்மையா கிறிஸ்டியன் ஆக்கியிருக்கிறார், கிறிஸ்டியன் ஆக்கியிருக்கிறார். கிறிஸ்டியன் எப்பங்க, முன்னாடியே கிறிஸ்டியனா, இப்ப பை பர்த் கிறிஸ்டியன் நிறைய பேர் இருக்கிறோம், பை கன்வெர்டட் நிறைய பேர் இருக்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் கிறிஸ்டியனா, நாமினல் கிறிஸ்டியன், பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருந்தோம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றான், கிறிஸ்துக்கு பின்னாடி, கிறிஸ் ஐஏஎன், ஐஏஎன், ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐ, ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆம், என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நத்திங், ஜீரோ இல்லைங்களா, ஐ எம் நத்திங். ஐ எம் நத்திங்னா என்ன, ஜீரோ, ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த ஜீரோவுக்கு பின்னாடி ஏதாவது வேல்யூ போட்டா அந்த ஜீரோவுக்கு வேல்யூ இருக்குங்களா? ஒன்னு இருக்காது. ஆனா ஜீரோவுக்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு போட்டாலும் ஜீரோவோட மதிப்பு அந்த ஒன்னை விட ஜாஸ்தியா இருக்கும். அது போல நமக்கு விலையேறப்பட்ட நம்முடைய ரட்சகராகிய கிறிஸ்துவனுடைய பேரு என்ன இருக்குதுங்க? கிறிஸ்டியன், கிரைஸ்ட், ஐஏஎன், கிறிஸ்டியன் என்று ஆயிருக்குதுன்னு பாக்குறோம். எப்படியாக ஆயிருக்குது? கிறிஸ்து இயேசு எப்ப கிறிஸ்துவானார்? இயேசு எப்ப கிறிஸ்துவானார்? எப்ப கான்சக்ரேட் பண்றப்போ இல்லீங்களா? கான்சக்ரேட் பண்ணுன்னு கிறிஸ்து என்று அவருக்கு அழைக்கப்பட்டது. ஏன்னா இவர் என் இவர் மேல் பிரியமாயிருக்கிறார் தேவன். அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துன்னு பாக்குறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்துவாகிறது எப்பதாங்க? கான்சக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இல்லீங்களா? இந்த அதே போல நமக்கு கூட நம்ம இவ்வளவு நாள் முன்னாடி இருந்தது இதெல்லாம் வந்துட்டு வேற, அது கிறிஸ்டியன் கிடையாது, கரெக்டுங்களா? கிறிஸ்டியன் எப்ப பேர் நமக்கு உண்மையா வருது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கான்சக்ரேட் பண்ணதுக்கு அப்புறமாக தான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இந்த விதமாக நமக்கு ஒரு நீதி கூட கொடுக்கப்பட்டது. அது போல எல்லா காரியங்களும் நமக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்குது. சோ அன்பா நீதியா அப்படின்னு பாக்குறப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆனா நீதி எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இது போல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர் என்ன பண்ணிட்டார்? அன்பு வச்சிருந்தார். அந்த ஜனங்கள் என்னுடைய சொந்த ஜனங்கள், அவங்களை எப்படியெல்லாம் கூட்டி காப்பாத்திட்டு வந்தார். ஆனா கூட நீதியை நிறைவேற்றாம போறப்ப அவங்க லாவ மீறினோன்னு அங்க என்ன ஆயிருந்தாங்க? அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதுன்னு பாக்குறோம். அது போல அநேக எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு மேல 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 நம்ம கொடுத்து இருக்கிறார். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுங்க? இது பண்ணி பண்ணி அதை மெடிடேட் பண்ணி பார்த்து நம்ம அந்த நீதிக்குள்ள நிறைவேற்றுறதுக்கு நம்ம தேவன் தாமே வழி நடத்துவார். தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார். சோ அந்த காரியத்தை நடப்பிக்கிறதுக்காக அவர் வழி நடத்துவார். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார்கள்.